நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். அமெரிக்கா ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான அமெரிக்காவின் 14 அம்ச முன்மொழிவுக்கு பதிலளிக்க ஈரான் தயாராகி வரும் நிலையில் பாகிஸ்தானிய தரப்புடனான தொலைபேசி உரையாடலின் போது இராஜாங்க பேச்சுகளுக்கு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராகச்சி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த சூழலில் ஈரானுடன் மிகச் சிறந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தியதாகவும் ஓர் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
Iran, because we can't let Iran have a nuclear weapon, and we're beating them badly, and they want to settle very badly. It'll all work out very quickly. But despite having that, you know, some people would call it a war. I call it a military operation, and for lots of reasons, but it's only that. And you know what happened in Venezuela. That was a one-day situation. Now we get along great with Venezuela. That was a one-day victory, and we're doing equally as well in Iran. And when you look at the kind of things that are happening, we are doing that for one very, very important reason. We cannot allow them to have a nuclear weapon. So I think most people that understand that, they understand that what we're doing is right. It'll be over quickly. And
ஹார்மோஸ் நீரணை முடக்கப்பட்டதன் காரணமாக வளைகுடாவில் சுமார் 1500 கப்பல்கள் சிக்கியுள்ளதாக கூறியிருக்கும் ஐநாவின் சர்வதேச கடல்சார் அமைப்பின் பொது செயலாளர் அர்சானியோ டொமினிகஸ் இதில் 20,000 கப்பல் ஊழியர்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அமெரிக்கா ஏற்பாட்டில் கையெழுத்தான ஈரான் லெபனான் இடையிலான போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானுக்குள் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் நடத்திய தாக்குதல்களில் ஹிஸ்புல்லாவைச் சேர்ந்த 20 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெற்கு லெபனானில் அக்குழுவின் 200 இடங்கள் அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. ஃபிஃபா மாநாட்டில் பாலஸ்தீனிய கால்பந்து சங்கத்தின் தலைவர் ஜிப்ரில் ரஜீப் இஸ்ரேலின் கால்பந்து நிர்வாக அமைப்பின் துணைத் தலைவர் ஃபாசிம் ஷேக் சுலைமானுடன் கைகுலுக்க மறுத்த நிகழ்வு கவனத்தை ஈர்த்துள்ளது. அவ்விருவரும் மாநாட்டில் உரையாற்றிய பிறகு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோவால் மேடைக்கு அழைக்கப்பட்டு கைகுலுக்க கோரப்பட்டது. ஆனால் அவருடன் கைகுலுக்க பாலஸ்தீனிய சங்க தலைவர் மறுத்துவிட்டார். மாநாட்டில் பேசிய பாலஸ்தீனிய கால்பந்து சங்க தலைவர் மேற்கு கரை குடியேற்றங்களில் உள்ள கிளப்புகளை அனுமதிப்பதன் மூலம் இஸ்ரேல் பாகுபாடு எதிர்ப்பு விதிமுறையை மீறியுள்ளது என்றும் அதற்கு ஃபிஃபா பதிலளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஹார்மோஸ் நீரணை முடக்கப்பட்டு அமெரிக்கா ஈரான் இடையே முறுகல் நிலை தொடர்ந்து வரும் நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராகச்சி சீனாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை சந்தித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரும் மே 14 மற்றும் 15 தேதி அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க இருக்கும் நிலையில் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் சீன பயணம் முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. சீன வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கையின்படி ஈரான் மற்றும் அமெரிக்கா ஹார்மோஸ் நீரணையை முடிந்தவரை விரைவில் மீண்டும் திறக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து ஈரானின் நெருங்கிய நட்பு நாடாக பார்க்கப்படும் சீனாவுக்கு அராகச்சி மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். சமீபத்தில் தங்கள் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களில் எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பங்கு இருப்பதாக சூடான் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அத்துமீறலை சூடான் அமைதியாக பார்த்து கொண்டிருக்காது என்ற எச்சரிக்கையினையும் சூடான் விடுத்திருக்கிறது. காட்டும் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எத்தியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறியிருக்கும் சூடானிய அரசாங்கம் எத்தியோப்பியாவுக்கான தனது தூதரை திரும்ப அழைத்திருக்கிறது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து அண்டை நாடான எத்தியோப்பியாவிலிருந்து 4 ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கான ஆதாரம் தங்களிடம் உள்ளதாகவும் அந்த ஆளில்லா விமானங்களை ஐக்கிய அரபு அமீரகம் வழங்கியதாகவும் சூடானிய ராணுவம் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றவை என நிராகரித்துள்ள எத்தியோப்பியாவின் வெளியுறவு அமைச்சகம் டிக்ரே பிராந்தியத்தில் உள்ள டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணிக்கு நிதியுதவி அளிப்பதன் மூலம் சூடான் அமைதியின்மையை தூண்டுவதாக தெரிவித்திருக்கிறது. இரு நாடுகளும் வரலாற்று மற்றும் நீடித்த நட்புறவை பகிர்ந்து கொள்வதால் தங்கள் பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான மீறல்களை பகிரங்கப்படுத்தவில்லை என்றும் எத்தியோப்பியா பதில் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. அதே சமயம் டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணி சூடான் அதிகாரிகளுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என AFP செய்தி முகமையிடம் கூறியுள்ளதுடன் எத்தியோப்பிய அரசாங்கம் தங்களின் தோல்விகளுக்கு தங்களை தவிர மற்ற அனைவரையும் குறை கூறுவதாக தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரகம் இன்னும் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற போதிலும், 3 ஆண்டுகளுக்கும் மேலாக சூடான் ராணுவத்துடன் போரில் ஈடுபட்டு வரும் RSF எனப்படும் துணை ராணுவ படைக்கு நிதியுதவி அளிப்பதாக வைக்கப்படும் குற்றச்சாட்டை ஐக்கிய அரபு அமீரகம் மீண்டும் மீண்டும் மறுத்து வருகிறது. சாட் நாட்டின் ஆயுதப்படைகளின் கூற்றுப்படி, அந்நாட்டின் சாட் ஏரி பகுதியில் உள்ள ஓர் ராணுவ நிலையின் மீது போகோ ஹராம் ஆயுதக்குழு நடத்திய தாக்குதலில் குறைந்தது 23 சாட் ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேமரூன், சாட், நைஜர் மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள சாட் ஏரியை சுற்றி நீண்டகாலமாக அச்சுறுத்தலாக இருந்து வரும் நைஜீரியாவை தளமாக கொண்ட போகோ ஹராம் ஆயுதக்குழு சாட் நாட்டின் பர்கா டோலோரோம் தீவின் மீது தாக்குதல் நடத்தியதாக சாட் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாகவும் 6 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு தேசிய சுரங்க முகமை தெரிவித்துள்ளது. தலைநகர் பொகோட்டாவில் இருந்து 72 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள சட்டப்பூர்வமாக இயங்கி வந்த சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்து வாயுக்கள் தேங்கியதால் நிகழ்ந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. கொலம்பியாவில் ஏராளமான திறந்தவெளி மற்றும் நிலத்தடி தங்கம் நிலக்கரி வெட்டியெடுக்கும் சுரங்கங்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பாலான சுரங்கங்கள் சட்டவிரோதமான அல்லது போதுமான பாதுகாப்பின்றி செயல்பட்டு வரும் நிலையில் வெடிவிபத்துகளும் விபத்துகளும் அடிக்கடி நிகழ்வது வாடிக்கையாக உள்ளன. அண்மை காலமாக மாலியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் புதிய தாக்குதல்களின் அங்கமாக அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஆயுதக்குழுவினர் தங்கியிருந்த முக்கிய சிறைச்சாலையை JNIM ஆயுதக்குழு தாக்கியிருக்கிறது. அத்துடன் தலைநகர் பமாகோவிற்கு உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற லாரிகளுக்கும் தீ வைக்கப்பட்டுள்ளது. தலைநகர் பமாகோவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அச்சிறைச்சாலையின் மீது JNIM குழு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த சிறைச்சாலையில் 2500 கைதிகள் உள்ளதாகவும் அவர்களில் குறைந்தது 72 பேர் முக்கியமான நபர்கள் எனவும் சொல்லப்படுகிறது. கடந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அர்ஜென்டினாவிலிருந்து புறப்பட்ட சொகுசு கப்பலில் ஏற்பட்ட ஹண்டா வைரஸ் பரவலில் 3 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் MV ஹோண்டியாஸ் என அறியப்படும் அக்கப்பலில் உள்ள 150 பேர் ஸ்பெயினின் தரையிறக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. ஒரு சுவிஸ் நாட்டவர் உட்பட 8 பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. வைரஸ் கண்டறியப்படுவதற்கு முன்பே கப்பலிலிருந்து இறங்கியவர்களையும் அதன் பின்னர் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களையும் கண்காணிப்பதன் மூலம் வைரஸ் மேலும் பரவுவதை தடுக்க உலக நாடுகள் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவுக்கு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டிருக்கும் வியட்நாம் அதிபர் டோ லாமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த நிலையில், 2030 ஆண்டிற்குள் வியட்நாமுடன் $25 பில்லியன் மதிப்பிலான வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்தியா இலக்காக கொண்டிருக்கிறது என கூறியிருக்கிறார். மார்ச் 2026 முடிவடைந்த இந்திய நிதியாண்டில் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான வர்த்தகம் $16 பில்லியன் இருக்கும் நிலையில், முக்கிய கனிமங்கள், அரிய வகை கனிமங்கள் மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவற்றில் புதிய முயற்சிகள் மூலம் இரு நாடுகளின் பொருளாதார பாதுகாப்பையும் விநியோகச் சங்கிலியின் மீள்திறனையும் நாங்கள் உறுதி செய்வோம் என மோடி தெரிவித்திருக்கிறார். இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.